ஒன்னு பேதுரு இரண்டாவது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாமல் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவராய் இருக்கிறீர்கள். இந்த நிருபத்தை தேவன் நமக்கு படிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். அவருடைய பராமரிப்பில் நம்ம படிச்சுட்டு வரோம், அதிசயமான காரியங்களை பார்த்துட்டு வரோம். எந்த கூட்டத்தையாவது பார்த்து நம்ம இந்த உலகத்தில் பொறாமப்படுறது உண்டு இல்லைங்களா? அது ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்வாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டிருக்கீங்களா தெரியல, எனக்கு மனசில் நிறைய டைம் நான் பொறாமப்பட்டிருக்கிறேன். இந்த 10 உலகத்திலேயே 10 பணக்காரங்க அப்படின்னு அப்படியே நிற்குவாங்க, சில புக்ஸில் வருவாங்க, அப்படியே எல்லாம் ஸ்டைலாக வந்து நிற்கும் போது ஆஹா இவரில் ஒருத்தராக நான் இருக்கக்கூடாதான்னு நமக்கு ஒரு பொறாமை வரும் இல்லைங்களா? இல்லைன்னா உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான 10 பேர், இல்லை உலகத்தில் ரொம்ப அழகான, ஏன் அந்த அழகு நமக்கு இருக்கக்கூடாது, இவ்வளோ ஒரு வேர்ல்டு பியூட்டியாக இருக்காங்க, அந்த மாதிரி உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலிங்க, 10 புத்திசாலிங்க அப்படின்னு அவங்களெல்லாம் பார்த்து பொறாமப்படலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு படிக்க போகிற பகுதி ஆக்சுவலாக உண்மையாக பார்த்து உலகமெல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதிசயமான பகுதி. ஒரு மனுஷன் வந்து ஆணித்தரமா 3 கேள்விக்கு அவனுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா, பதில் ஆணித்தரமா அந்த 3 கேள்விக்கு உணர்ந்துட்டான்னா, அவன் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுடையதாக, ரொம்ப ரொம்ப நோக்கம் உள்ளதாக இருக்கும். ஒரு சீப்பான வாழ்க்கையா இருக்காது. இந்த 3 கேள்விக்கு பதில் அவனுக்கு கிடைக்கணும். என்ன அந்த முக்கியமான 3 கேள்வி அப்படின்னா, முதலாவது நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன, அதில் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன, இப்படி பண்ணவர் யார். மூன்றாவதாக நான் ஏன் இங்க இருக்கிறேன். இந்த 3 கேள்விக்கு பதில், நான் யார், நான் என்ன யார் இப்படி பண்ணது, நான் ஏன் இங்க இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம படிக்கிற பேதுரு பகுதி வந்து இந்த 3 கேள்விகளுக்கு ஒரு விசுவாசிக்கு அந்த பதில் அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். மகிமையான சாக்கியங்கள் பெற்ற கிறிஸ்தவர்கள் நாம் அப்படின்றத நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். அந்த போராடுற கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிற சபைகள் இல்லைங்களா, அவங்களுக்கு வரப்போற கஷ்டத்தெல்லாம் பார்க்க போறோம். எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு, அவங்க வேலையில அவங்களுக்கு சரியான மதிப்பு இல்லை, ஓனர் ஒடுக்குறாங்க கிறிஸ்தவங்கன்றதுனால சரியான மதிப்பு இல்லை வேலையில, சில பேருக்கு வேலை இல்லை, சில பேர் பார்த்தோம்னா ஹஸ்பண்டு விசுவாசி இல்லை, ஒய்ஃபை எப்படி நடத்துவார், சரியா நடத்துறதில்லை, அந்த மாதிரி பலவிதமான குடும்ப பிரச்சனை, பலவிதமான வேலை பிரச்சனை போராடிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு வந்து அவங்க மனசை அவங்க யார் என்பதை அடையாளம் எடுத்து காட்டுறார். நீங்க யார், உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நீங்க சாதாரணப்பட்ட மக்கள்னு, ஆனா உண்மையாகவே நீங்கள் யார் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் அது ஆக்சுவலா 10 அடையாளங்களை காட்டுறார். நம்ம 5 பார்த்து முடிச்சிருக்கிறோம். 10 அடையாளங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஒரு யார் நான் அப்படின்றதுக்கு பதில் நம்மளுடைய சாக்கியங்களை பத்தி எடுத்து காமிச்சிட்டு வர்றார். அது தேவனுடைய பெரிய இரக்கம், அது காமிச்சிட்டு வர. அதை நம்ம ஒருபோதும் சாதாரணமா எடுக்கக்கூடாது. ஏன்னா பராமரிப்புல தேவன் காட்டுற இரக்கத்தையே நம்ம அசட்டையா நினைச்சோம்னா, ரோமர் 2 என்ன போட்டிருக்குன்னா, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவ தயவு எவ்வளவு தயவுள்ளவருன்றத உனக்கு வெளிப்படுத்தி உன்னை சரியாக்கணும்ன்றத அறியாம நீ உன் மன கடினத்தினால் அவருடைய தயவின் ஐஸ்வர்யத்தை அசட்டைப்படுத்துகிறாயா அப்படின்னு கேட்கிறார். மன கடினப்படுத்திக்கிட்டு அவர் எவ்வளவு பெரிய தயவு காமிச்சிருக்கிறாருன்றத உணராம அதை அசட்டை பண்ணுகிறாயான்னு பராமரிப்புல காட்டுற தயவுக்கே ஆண்டவர் அப்படி பேசும்போது, ரட்சிப்புல காட்டுற தயவு ரொம்ப பெருசு, அதை நம்ம உணர்ந்து கொள்ள பார்க்கணும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன பார்த்திருக்கிறோம், அஞ்சு காரியத்தை பார்த்திருக்கிறோம். நாலாவது வசனத்திலிருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறோம், அவரத்தில் வருகிறவர்களாகிய நீங்களை உங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆலயமாக மாத்தியிருக்கிறார், ஆசாரியர்களாக ஆலயமாக. தேவன் குடியிருக்கிற, தேவன் அகிலமத்தெல்லாம் உண்டாக்குன தேவன் குடியிருக்கிற ஆலயம் நீங்களே அப்படின்ற ஆச்சரியமான ஒரு சிலாக்கியம். ரெண்டாவது, தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் அனுபவிக்க கூடிய சிலாக்கியம், தேவனுடைய சமூகத்தில் நேரடியாக போகக்கூடிய ஃபுல் ஆக்சஸ் டு காட் அப்படின்ற ஆசாரியராக உங்களை மாத்தியிருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படிக்கு பலிகளாக உங்களை மாத்தியிருக்கிறாரு. நாலாவது, ஒரு ஒரு பாதுகாப்பு. இந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவர் ஒரு காலம் வெக்கம் அடைவதில்லை, அந்த பாதுகாப்பு. அஞ்சாவதாக, இயேசு நமக்கு ரொம்ப விசேஷ பிரஷ்யஸாக நம்மளை மாத்தியிருக்கிறார். இந்த அஞ்சு காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு ஏழு எட்டுல என்ன பார்த்தோம், இதெல்லாம் கிடைக்காதவர்களுக்கு வர பெரிய பயங்கரம். இயேசு கிறிஸ்து தங்களுக்கு அஸ்திபார கல்லாக மாறலன்னா அவர் என்னவா மாறுறாரு, எடறுதலின் கல்லாக, விடுதலுக்கு ஏதுவான கல்லாக அவர் மாறுறார். அது பயங்கரத்தை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஆப்போசிட்ட திருப்பி காட்டுறாரு. உங்களுக்கு எவ்வளவு பெருசு கிடைச்சிருக்குன்றத பார்க்கணும்னு நமக்கு கிடைக்காதவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை காட்டுறாரு. ஒரு இல்லைன்றவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும்ன்ற மாதிரி நமக்கு கிடைச்ச அருமையை காட்டுறதுக்கு இல்லாதவர்களுடைய பயங்கரத்தை காட்டுறாரு. அவங்க எவ்வளவு பயங்கரமா இருக்காங்க பாருங்க. ஏன் அவங்க விசுவாசிக்கிறது இல்லை? ஏன் விசுவாசிக்கிறது இல்லை? அந்த விசுவாசிக்கிறது இல்லைன்னு எப்படி தெரியுது? அவங்க கீழ்படுகிறது இல்லை. தேவ வசனத்துக்கு கீழ்படியாது. விசுவாசிக்கிறோம்னு சொன்னாலும் விசுவாசம் எதுல பார்க்கலாம், கீழ்படிதல்ல பார்க்கலாம். கீழ்படுகிறது இல்ல. கீழ்படியாததுனால இயேசு அவங்களுக்கு விசேஷமா இல்ல, ரொம்ப பிரஷியஸா இயேசு அவங்களுக்கு இல்ல. அதனால என்ன சொல்றாரு, கடைசியில இப்படி இருக்கிறதுனால அதற்கென்றே அவர்கள் நியமிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். பயங்கரமான வார்த்தை. அதை சொல்லி முடிச்சு பேதுரு இப்ப பார்த்தோம்னா ஒன்பது பத்து வசனங்கள்ல அந்த அஞ்சு பெரிய ஸ்லாக்கியங்களை சொல்லி வர்றார். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், ஒரு பதவி. இந்த பதவி வந்து நீங்க நான் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அதை பொறுத்து இல்லை. இது நம்மளை பொறுத்து இல்லை. இது நம்மளுடைய தகுதி அல்ல. இது நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்ணாலும் கடவுள் நம்மளை என்னவா செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிலையிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கிறிஸ்தவம் இல்லை. கடவுள் நம்மளை என்னவா பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்து அதை பார்த்து நம்ம அதன்படி வாழ்வது தான் கிறிஸ்தவம். அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்மளை என்னவா செஞ்சிருக்கார், நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ நம்மளுடைய தகுதியை பொறுத்து இல்லை. இது நம்மளை என்னவா பண்ணியிருக்கிற அந்த தேவனுடைய கிருபையை பொறுத்து. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அவர் பொசிஷன். இதுதான் மாறாத பொசிஷன். அதை நம்ம பார்ப்போம். நான் இன்னைக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த அஞ்சு ஸ்லாக்கியங்கள் பத்து ஒன்பது பத்துல வர்றது ஒரு பாராங்கல்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு உங்க மேல ஒன்னுக்கு அடுத்து தூக்கி போடுற மாதிரி ஒரே பிரசங்கத்துல எல்லாத்தையும் தலைமையில தூக்கி போட்டு உங்களை அதுல முழுக வைக்க போறேன். அந்த ஆச்சரியத்துல முழுக வைத்து பரிசுத்தாவித்தான் நமக்கு உதவி செய்யணும். அதுல முழுக வைத்து எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் அப்படின்ற ஒரு உணர்வு தேவன் நமக்கு ஏற்படுத்தட்டும். எல்லாத்தையும் ஒரே சர்மன்ல, இந்த அஞ்சு ஸ்லாக்கியங்களை ஒரே சர்மன்ல நம்ம பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இது அஞ்சு கேள்விகள் மூலமா பார்ப்போம். முதலாவது, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, நான் யார், என்னை யார் இப்படி செஞ்சது, நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கிறேன். இந்த மூணு கேள்வி, நான் யார், என்னுடைய அடையாளம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் யார் அப்படின்னா இந்த ஒன்பதாவது வசனத்துல பார்ப்போம். நீங்களோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பட் அப்படின்னு வருது, ரொம்ப ஸ்ட்ராங்கா பட். ஏன், அவர்களை பாருங்க, அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கல, ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, இயேசு அவங்களுக்கு விசேஷமா இல்ல, அதனால அவர்கள் நரகத்துக்குன்னே நியமிக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. ஆனா நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, அவருக்கு கீழ்ப்படுகிறீங்க, இயேசு உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கிறாரு, அதனால நீங்களோ, அப்படிப்பட்ட நீங்களோ அப்படின்னு பட்டுன்னு ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு, என்ன சொல்றாரு,
அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்.
வரவழைத்தவர்களே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா முதலாவது ஆரம்பிக்கிறது எப்படி, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அதைத்தான் சொல்றார் இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் அதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களோ, நீங்க யாரு, உங்களுடைய அடையாளம் என்ன, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அஞ்சு ஸ்லாக்கியங்களை பார்க்க போறோம். அதுல முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யூ ஆர் தி சோசன் ரேஸ் அப்படின்றாரு. சந்ததி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இன்னொரு இடத்துல பைபிளுக்கு இந்த உலகத்துக்கு பேர் வந்து மாறுபாடான சந்ததி, கோணலான சந்ததி, இது நரகத்துக்கு போற சந்ததி அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு பேர் இருக்கு. ஆனா நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த பேதுரு இங்க எடுத்து சொல்ற காரியங்கள்லாம் பழையற்பாடுல இருந்து எடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம நான் காட்ட போறேன், இதெல்லாம் பழையற்பாடு வசனங்கள்ல இருந்து வருதை நம்ம பார்க்க போறோம். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சந்ததினா என்னன்னு புரிஞ்சுக்குவோம் முதலாவது, அப்புறம் தெரிந்து கொள்ள. சந்ததினா என்ன? சந்ததினா இதெல்லாம் பழையற்பாடுல இருந்து எடுத்து யூதர்களுக்கு சொன்ன காரியம். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினா, ஒரு சந்ததினா ஒரு குலம், ஒரு ரேஸ் இல்லைங்களா. ஒரு சந்ததினா ஒரு 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 மனுஷன்ல இருந்து ஏற்பட்ட ஒரு ஜாதி அப்படின்லாம். ஒரே தகப்பன், ஒரே முப்பதா கிட்ட இருந்து வந்த மக்களுக்கு பேர் தான் சந்ததி இல்லைங்களா. ஒரு ஜெனரேஷன், ஒரு முப்பதா கிட்ட இருந்து, ஒரே முப்பதா கிட்ட இருந்து புறப்பட்ட சந்ததி. யூதர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு சந்ததின்னு சொல்லலாம். ஏன் அவங்களுடைய முப்பதா யாரு, யாருல இருந்து வந்தாங்க யூதருங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்க. யூதர்களுடைய முப்பிதா யாரு? ஆபிரகாம் இல்லைங்களா. ஆபிரகாம்ல இருந்து தானே யூத தேசம் வந்துச்சு. ஆபிரகாம்ல இருந்து வந்தார் இல்லைங்களா. அதனால அவங்கள பார்த்து ஒரு சந்ததினு சொல்லலாம். ஆனா நம்ம எப்படி, நம்மள எப்படி ஒரு சந்ததின்னு சொல்லலாம்? நம்ம எதுல இருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்களேன், நம்ம எப்படி வந்திருக்கிறோம். ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல என்ன சொல்றாரு படிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்ததனால் அழியாததும் மாசற்றதும் வாடாதமே சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
நம்மளை தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்ம எப்படி ஒரு சந்ததியா இருக்க முடியும்? நம்ம எல்லாம் ஒரே ஏப்ராம்ல இருந்து வந்தவங்க இல்லைங்களா. எங்க இருந்தோ வந்திருக்கிறோம். நம்மளை போய் எப்படி ஒரே சந்ததி ஆக்க முடியும்னா, தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டதுனால், அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படின்னு வருது பாருங்களேன். மிகுந்த இரக்கத்தினால் மறுபடியும் ஜெனிப்பித்து அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். மிகுந்த இரக்கத்தினால் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார்னா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் கடவுளால பெத்த பிள்ளைங்க, கடவுள் பெத்த பிள்ளைங்க இல்லைங்களா. த சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு பேர். சன்ஸ் ஆஃப் காட், நம்முடைய வம்சம். என்னுடைய வம்சம் என்ன? கடவுளால் பெத்த பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்களேன். இந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள்னா இப்படிப்பட்ட கிளாஸ் ஆஃப் பீப்புளை யோசிச்சு பாருங்களேன். கடவுளுடைய பிள்ளைங்க, த சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஸ்லாக்கியம். அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் வம்ச வரலாறு பைபிள்ல வருது. அதெல்லாம் ரொம்ப விசேஷமா யூதருங்க நினைப்பாங்க. அந்த வம்சங்களை விட மிக விசேஷமானது என்னங்க? கடவுள் இவனை பெற்றார்ன்ற ஒரு ஸ்லாக்கியம் எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்களேன். வி ஆர் த சன்ஸ் ஆஃப் காட். பழைய காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பர்ஷியன்ஸ், இந்த ரோமருங்க, இந்த ஃபாரோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கடவுளால பெத்த ஒரு புள்ள, கடவுள் அவரு அப்படின்ற மாதிரி உண்மையா பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இல்ல, நம்ம தாங்க கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுளால் பெருக்கப்பட்ட பிள்ளைங்க. அது ஆச்சரியமா இல்ல? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்ல. நம்முடைய வம்சம் என்ன, நம்முடைய ஜாதி, கடவுள் என்ன பெத்திருக்கிறார் யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு ஜோக்கா ஜான் வந்து உங்க மம்மியை தள்ளி விட்டுறலாமா ஜான்? இல்ல, எங்க மம்மியை நான் தள்ளி விட மாட்டேன், என்ன பெத்த அம்மாவை நான் எப்படி தள்ளி விடுவேன்னு சொன்னேன். ஏ, அவங்க ஒன்னும் பெத்ததில்ல, நான் தான் உன்ன பெத்த அப்படின்னு அவன் யோசிச்சு, ஆமாவாமா, டாடி தான் என்ன பெத்தாராமா அப்படின்னு அது ஒரு ஜோக்கா. ஆனா யோசிச்சு பாருங்க, கடவுள் நம்மளை பெத்திருக்கிறாருங்க. வி ஆர் த சன்ஸ் ஆஃப் காட். பெரிய ஸ்லாக்கியம். நம்முடைய வம்சம் எது? கடவுளால பெத்த, த சன்ஸ் ஆஃப் காட். ரொம்ப பெரிய விஷயங்க அது. கடவுளால் வெட்கப்பட்டவர்கள். அது மாத்திரம் இல்ல, யோசிச்சு, அழகான வார்த்தைகள். தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள பெத்துக்கிட்டோம் இல்ல இல்லைங்களா. அது நம்ம பிள்ளையா பிறந்ததுனால நம்ம அதை நேசிக்கிறோம் இல்லைங்களா. அது நமக்கு நம்ம புள்ள, அதனால நம்ம நேசிக்கிறோம். அதை நம்ம தெரிந்து கொள்ளல. ஆனா கடவுள் நம்மள எப்படி பெத்திருக்கிறாரு? தெரிந்து கொண்டு பெத்திருக்கார். ரெண்டு வார்த்தையும் ஒத்து போகாத வார்த்தைகள் எப்படி சேர்த்திருக்கு பாருங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்ட பெத்த புள்ளனி. நீ சாதாரணப்பட்ட புள்ள இல்லை, நான் உன்னை அனாதி தீர்மானம் தெரிந்து கொண்டு உன்னை நான் பெற்றுக்கிட்டேன். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்களேன். ஃபர்ஸ்டா பேதுரு நம்மளை என்ன அடையாளம் காட்டுறாரு, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆரம்பத்திலேயே இதை நம்ம காமிச்சார். ஒரு நிருபம் ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்தவர்களா தங்களை நினைக்கும் போது என்ன ஆரம்பிச்சாரு, திதாவின் முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அது ரொம்ப பெரிய விஷயங்க, தெரிந்து கொள்ளப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அது ஆரம்பத்தில் நம்ம படிக்கும் போது ஒரு வாரம் அதை கொண்டாடணும். தெரிந்து கொள்ளப்பட்டதல் தேவனா, த எலெக்ட் ஆஃப் காட் அப்படின்றது எவ்வளோ பெரிய விசேஷம்னு நம்ம ஆரம்பத்தில் பார்த்து சந்தோஷப்பட்டோம். அதை கேட்காதவங்க நீங்கள் வந்தால் அதை போய் கேட்கலாம், ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். அது வந்து பேதுருக்கு வந்து தன்னுடைய மனசுல அடிக்கடி அதை சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய முன்னறிவினால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அந்த நிருபம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னு முழு புதிய ஏற்பாடுலேயே மத்தேயிலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் அந்த சத்தியம் இருக்கு. ஆனால் யாருமே அதை மதிக்கிறது இல்லை நம்ம ஊர்ல, அது ரொம்ப முரண்பாடா பார்க்கறது. ஆனால் பேதுருடைய மனசுல அது ஒரு அக்கினியா கல், ஒரு கொந்தளிச்சு எரியற ஒரு சத்தியம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில தான் எல்லாமே போச்சு, இன்னமே எல்லாமே போச்சு, இன்னமே நான் இயேசுவை மறுதளிக்க போறேன்னு இயேசு சொல்லிட்டாரு. இயேசு நம்மளை விட்டு போக போறாரு, இன்னமே அவர் சாக போறாரு, இன்னமே நம்மளுக்கு ஊழியம் இல்லை, நினைச்சது இல்லை, எல்லாமே போச்சுன்னு மனசோடைஞ்சு இருக்கிற நேரத்தில் இயேசு அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்க இதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன், அது ஒன்று தான் உங்களை நிற்க வைக்க போகுது. நீங்களா வந்ததுனால நீங்களா தேறிட போறீங்க, நீங்களா ஆயிட போறீங்கன்னு இல்லை, நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ஆறுதலான சத்தியம். மனுஷனை நம்ம ஊர்லலாம் அதை மதிக்கிறது இல்லை, கடவுளால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோங்க. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ரொம்ப விசேஷமான சத்தியம். அதை நம்ம ஊரில் தான் நான் சொன்ன மாதிரி நம்ம ரிஃபார்மர்ஸ் பியூரிட்டன்ஸ் ரொம்ப மதித்து பிரசங்கம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஊருக்கு அதில் மதிப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, அந்த சத்தியத்தை நான் முதல் முதல்ல படித்து அதை உணரும் போது என்ன மாதிரி ஒரு த்ரில்லிங் தெரியுங்களா, ஒரு ஒரு உள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா அங்கங்களுக்கும் ஒரு பக்கவாதம் வந்த மாதிரி எல்லாமே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has selected me from eternity. அதனோட ரிசல்ட்டாகத்தான் நான் இன்னைக்கு கிறிஸ்தவனாக வந்திருக்கிறேன்ற ஒரு சத்தியம். அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சத்தியம். தனிப்பட்ட விதத்துல அதனோட அழகு நம்ம விட்டுறவே கூடாது. இன்னைக்கும் சில நேரங்கள்ல வந்து எங்கேயோ மூலையில போய் கண்ணில் தண்ணீரா வரும். ஏன், ஆண்டவரே நான் யாரு, நான் ஏமாத்துறோம், நான் ஒரு புழு இல்லையா உமக்கு முன்னாடி, எவ்வளோ அபாத்திர தன்மை. ஆனால் என்ன போய் உலகெல்லாம் எங்கள் அப்பாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலகெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி நித்தியத்தில் என்னையே எப்பவும் சிந்திச்சு கொண்டு நீ இருந்திருக்கிறிய, நான் யார் ஆண்டவரே, எம்மாத்திரம், எத்தனை கோடானி கோடி மக்களை நீர் விட்டுட்டீர, எவ்வளோ நமக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க, ஆப்பிரிக்காலாம், அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணல. ஏன், இன்னைக்கும் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் கடந்து என்ன போய் செலக்ட் பண்ணியிருக்கிறாருனா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நம்ம எம்மாத்திரம், நரகத்தில் அவங்க எல்லாரும் போய் விடுவ போகிறாங்க, அவங்க எல்லாரும் அவங்களுடைய சரியான பாவத்துக்கு தண்டனை வாங்கி சாத்தானோடு அக்கினி கடலில் இறங்க போகிறாங்க, அவங்களையெல்லாம் விட்டு என்ன மாத்திரம் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, முத்தா பிரித்தெடுத்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயங்க அது. தெரிந்து கொள்ளப்பட்டுதல் அந்த அழைப்புக்கு நம்மளை ஆச்சரியத்தில் அந்த அழைப்பு நம்மளை முழுக்க வைக்கணும். நான் கிறிஸ்தவனாக இருப்பது என்னால் ஆன காரியம் இல்லை, தேவனால் ஆன காரியம். அது ஒரு அதிசயமான சத்தியம் தேவனால். அது பாருங்களேன், அதனால தான் அந்த வசனம் என்ன வருது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சந்ததி ஆயும். ரொம்ப விசேஷமான காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டு உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டு, அதனால தான் அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி சுவிசேஷம் இங்க வந்து அதை நான் கேட்டு மறுஜென்மம் அடைந்து அவருடைய பிள்ளையா மாறியிருக்கிறோம். அது ரொம்ப பெரிய விஷயம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆயும். அதுதான் முதலாவது நம்ம கிடைச்ச ஸ்லாக்கியம். ரெண்டாவது ஸ்லாக்கியம் என்னன்னு பார்ப்போம். என்ன ரெண்டாவது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா, அது எவ்வளோ விசேஷம். முன்னாடி ஒரு ஆசாரியன்னா உலகத்திலேயே ரொம்ப பெரிய மனுஷன், யூத மதத்திலேயே பெரிய மனுஷன். இங்க என்ன வலியுறுத்துறாருன்னா, ராஜரீகமான the royal priesthood. நீங்க யாரு? ராயல் பிரீஸ்ட்ஹுட். நம்ம யாருன்னு புரிஞ்சுக்காங்க முதல்ல. யாருன்னா ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஆசாரியனே ஒரு பெரிய விஷயம், இன்னும் அதுல வேற என்ன சேர்க்கிறாரு? ராஜாவை வேற சேர்க்கிறாரு. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள ஆண்டவர் நம்மள செஞ்சிருக்கிற, நம்மள என்னவா பண்ணிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. அடக்கிறாரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழையற்பாடு தாண்டி கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது எவ்வளவு வினோதமான ஒரு வார்த்தைகள்னு புரியும். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். ஏன்னா ஒரு ஆசாரியனுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு ஆசாரியன் எந்த மனுஷன்ல இருந்து வர்றாரு? எந்த ஜாதியிலிருந்து வம்சத்திலிருந்து வர்றாரு? ஆரோன் இல்லைங்களா? ஆரோன்ல இருந்து வர்றாரு ஒரு ஆசாரியன். ராஜாக்கள் எந்த குலத்திலிருந்து வராங்க? யூதா குலத்திலிருந்து வராங்க. ஆசாரியன் ஆரோன்ல இருந்து வராங்க. ஒரு ஆசாரியனும் ராஜாவானதில்ல, ஒரு ராஜாவோ ஆசாரியன் ஆனதில்ல. இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதுங்களா? அதனோட அதிசயம் பாருங்களேன். இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. மோசே ஒரு போதும் ராஜாவா இருந்திருக்கலாம், அவரு இஸ்ரவேல் ஆண்டிருக்கலாம், ஆனா ஆசாரிய வேலையை அவர் செஞ்ச போனதுல ஆரோனை தான் வச்சார். தாவீது பெரிய ராஜாவா இருந்திருக்கலாம், ஒரு போதும் ஆசாரிய வேலையை அவர் செய்ய போனதில்ல. யாருமே அப்படி இல்லை. அது என்னங்க நம்மள போய் ஆசாரிய ராஜரீக ஆசாரியன்னு போட்டிருக்கு? இது என்னங்க பேரு? யோசிச்சு பார்த்தோம்னா, சுருக்கமா நான் சொல்றேன், அதுக்கே ஒரு சர்மனை நான் கொடுக்கலாம். சுருக்கமா சொல்ல போனா, பைபிளையே ஒரே ஒரு மனுஷன் தான் ஆசாரியனுமா இருந்தது ராஜாவுமா இருந்தது. யார் இது? பாப்போம் யாராவது சொல்றாங்களா? இல்ல, மோசேதான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரே மனுஷன் தான் ரெண்டாவுமா இருந்தது. ஒரே ஒருத்தர் தான். ஆதியாகமோ 14 அதிகாரத்தில் அவர் ஒருத்தர் தான் போட்டிருக்கு. அவர் வந்து சாலேமின் ராஜா போய் ஆபிராம் கிட்ட வந்து ஆபிராம் அவருக்கு காணிக்க கொடுக்கிறார், தசம பாகம் கொடுக்கிறார். அவர் ஆசாரியனாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ராஜாவாக ஆசாரியனாக இருந்த ஒரே மனுஷன் அவரு தான். எபிரேயர் 7 கடவுள் இயேசுவை பத்தி ஆர்கியூ பண்றாங்க. அவர் யூத இதுல இருந்து வந்தவர், அவர் ராஜான்னு ஒத்துக்கலாம். அவர் எப்படிங்க பிரதான ஆசாரியர்னா, எபிரேயர் 7 அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன் அவர் பிரதான ஆசாரியர்னா, அவர் ஆரோன் லைன்ல வராம இருக்கலாம், அவருடைய டைப் மெல்கிசெடக் லைன்ல இருந்து வந்தவர். மெல்கிசெடக் மாதிரி இவர் வந்தவர். அவருக்கு ஆரம்பம் இல்ல, முடிவு இல்ல, அப்படி வந்தவர். அதனாலதான் இவரு ராஜாவாகவும் இருக்கலாம், ஆசாரியனாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த மதிப்புங்க. அதுக்கு ஒரு டைப்பா தான் மெல்கிசெடக் வந்தது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த மதிப்பு இருக்கு. ஆசாரியனாக ராஜாவாக நாம் இயேசுக்குள்ள இணையப்பட்டதுனால இயேசு என்னவெல்லாம் இருக்கிறாரோ நம்மளும் அதாயிரும். அதைத்தான் அங்க சொல்லப்படுது. The greatest பதவி, கிரேட்டஸ்ட் பதவி, ஆசாரியனும் ராஜாவாக. பழையற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முழு உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள், ஆபிராம் தாவீது எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கிய ரெண்டு வார்த்தை என்ன தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதைத்தான் நமக்கு அப்ளை பண்றாரு. பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவில் நாம் ஒன்றாய் விட்டதுனால இயேசு என்னவா இருக்கிறாரு? அவர் ராஜாவா இருக்கிறார், ஆசாரியனா இருக்கிறாரு. அந்த கண்ணியத்தை நமக்கு இங்க கொடுக்கறத பார்க்கலாம். யாத்ராமு 19:5 வசனங்களை படிங்களா. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறத பார்க்கலாம். அந்த வசனங்கள்ல இருந்து பேதுரு நமக்கு இங்க எடுக்கிறத பார்க்கலாம். எக்ஸோடஸ் 19:5.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்தமாயிருப்பீர்கள், சொந்த பந்தமாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள்.
ஆசாரிய ராஜ்ய என்ன வருது?
ஆசாரிய
ராஜ்யமும். பாருங்களேன், அவங்களுக்கு கொடுத்த அந்த வசனங்கள்ல ரெண்டு வசனங்கள்ல வர ப்ராமிசஸ் தான் பேதுரு இங்க எடுத்து நமக்கு சொல்றத பார்க்கலாம். ஆசாரிய ராஜ்யமும் யுவர் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட். ரெவலேஷன்ல நாம் பார்க்கல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஆசாரியர்களுமாக ராஜாக்களுமாக நீர் மாத்திருக்கிறீர் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்களேன், என்ன ஒரு ஸ்லாக்கியம், என்ன ஒரு அதிசயம். நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்கள் ரொம்ப பெரிய விஷயம். அதை யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ராஜாக்கு என்னங்க, ஒரு ராஜாக்கு இருக்கிற ஒரு காரியம் ராஜான்னு யோசிச்சோம்னா என்ன யோசிக்கலாம், அவருக்கு இருக்கிற பவரை யோசிக்கலாம், அவருக்கு இருக்கிற சிங்காசனத்தை யோசிக்கலாம், அவருக்கு இருக்கிற கிரீடத்தை, அவருக்கு இருக்கிற பேலஸை. ஆண்டவர் நம்மள ராஜாவாக கேலி பண்றதுக்கு கூப்பிடலங்க. அவங்கள விட எத்தனையோ உயர்வான சிங்காசனத்தை, கிரீடத்தை, பேலஸ் உங்களுக்காக ஒரு மேன்ஷனை ஆயத்தம் பண்ண போறேன்னு அவர் சொல்லிட்டு போலியா? உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ராஜா வாழ்ந்ததை விட சிறப்பான ஒரு நிலைமையை நம்மளை வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பேரை கொடுத்துருக்கிறார். நம்ம ராஜாக்கள் கிங்ஸ், உலகத்திலேயே எல்லா கிங்ஸை விட நித்தியத்தை ஆளக்கூடிய ராஜாக்களாக நம்மளை மாத்தி இருக்கிறார். இயேசுவோடு ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஒரு கேலி பேராக இல்லை. யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிற கிறிஸ்தவங்களை நான் யோசிச்சு பாக்குறேன். நம்மள மாதிரி தான் சாதாரணப்பட்ட மக்கள், ஆர்டினரி பீப்புள் யாருன்னு கூட தெரியாது. அவங்கள பார்த்து இவர் என்ன சொல்றாரு, நீதான்பா ராஜான் ஆசாரியர்னா என்னையான்னு பின்னாடி பார்ப்பாங்க. என்னையா பேசுறீங்க, வேற யாராவது சொல்றீங்களா? நீதான், நீதான் இங்க உட்காந்து சோர்ந்தா உட்காந்து இருக்கிறிய. யூ ஆர் கிங்ஸ் அண்ட் பிரீஸ். அதுதான் கடவுள் உன்னை பண்ணியிருக்கிற, அதுதான் தேவன் உன்னை பண்ணியிருக்கிறார். அவங்களை யோசிச்சு பார்க்கலாம்ப்பா. கோடிக்கணக்கான மக்கள், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், கோடி கோடி கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் விக்கிரங்களுக்கு முன்னாடி வணங்கிக்கிட்டு, ஆர்சியில் அந்த ஆசாரிய கள்ள போதகளுக்கு முன்னாடி வணங்கிக்கிட்டு, நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, விக்கிரங்களுக்கு முன்பதாக நிற்கும் போது தலையை தூக்கி நின்றுக்கிட்டு, அதுக்கெல்லாம் மேலே உயர்ந்த நிலையில் நீங்கள் நடக்கலாம். ஏன், அது பாவத்தில் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, பிசாசுனால அந்த பிசாசு செருப்பு மாதிரி தேய் தேய்ச்சி உங்களை தூக்கி போடுற மக்களாக இல்லை. நீங்க தேவனால் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசாரியர்களா நீங்க இருக்கிறீங்க. எந்த விக்கிரத்துக்கும் நீங்க வணங்க வேண்டியதில்லை, எந்த பாரம்பரியத்தையும் நீங்க மதிக்க வேண்டியதில்லை. யூ ஆர் த கிங்லி பிரீஸ் அப்படின்றார். இந்த உலகத்துல சாதாரணப்பட்ட மக்கள் அல்ல அப்படின்றத நீங்க உணருங்க. எத்தனை கோடி மக்களுங்க, ஐயோ இந்த இவர் சொல்றாரு, ஒருத்தர் பேசிட்டு இருந்தா இவருக்கெல்லாம் நீங்க பயப்பட மாட்டீங்களா, இந்த ஆசாரியர்க்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களா, இந்த விக்கிரத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களா, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களா, இல்ல ஏன் கவர்மெண்ட்டுக்கும் பயப்பட மாட்டீங்களா, இல்ல வி ஆர் த ரூலிங் பிரீஸ், ஆட்சி செய்கிற நம்ம கிட்ட தான் ஆட்சி இருக்குன்ற மாதிரி வி ஆர் த ரூலிங் பிரீஸ். எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எதுக்குமே நம்ம வணங்க வேண்டியதில்லை. மனுஷருங்க எல்லாம் பாருங்களேன், ஒன்னு மதத்துக்கு அடிமை, விக்கிரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, ஆசாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, எல்லாம் கீழ்த்தரமான நிலைமையில, அதெல்லாம் உயர்ந்த நிலைமையில ஆசாரியர்களாக ராஜாக்களாக வாழும்படிக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஆசீர்வாதம், இஸ்ரவேலுங்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். சரி, அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக என்ன ஸ்லாக்கியம்? பரிசுத்த ஜாதி ஆகும், ஆகியும் பரிசுத்த ஜாதி. முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரியர். மூன்றாவதாக பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதினா என்ன? ஒரு ஜாதி அப்படின்னா எல்லா ஜனங்களும் ஒன்றாக ஒரே கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்தியாவில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. ஒரு நேஷன், ஹோலி நேஷன் வருது. ஒரே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒருவர் ஒருவர் நன்மைக்காக ஒத்துமையா வாழுகிறது தான் ஒரு ஜாதி, ஒரு தேசம் அப்படின்றோம். அந்த மாதிரி ஒரு தேசம் இஸ்ரவேல ஒரு தேசமாக அவர் மாத்தினார். 19 அதிகாரத்தில் நான் படித்ததில் அங்கேயும் சொல்றார், நீங்களே பரிசுத்த ஜாதியாக ஒரு தேசமாக நான் மாத்தினேன். அடிமைகளா இருந்தவங்க, காட்டு மிராண்டியா இருந்த ஜனங்க, அவங்கள பிடிச்சிட்டு வந்து ஒரு தேசமாக அவர் மாத்துறாரு. இங்க என்ன மாதிரி தேசம்? பரிசுத்த தேசம். பரிசுத்த தேசம்னா என்ன? பரிசுத்தம் போது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க, செப்பரேட்டா வைக்கப்பட்ட ஜனங்க, தனியா வைக்கப்பட்ட ஜனங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஜனங்க சொல்லலாம். ஆண்டவருக்குனே சமர்ப்பணம் செய்யப்பட்ட, அர்ப்பணமாக செய்யப்பட்ட, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக நம்மளை செஞ்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் அவங்கள பாருங்களேன், எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து வனாந்திரத்தில் அவங்கள நடத்தி கானான் தேசத்தை கொடுத்து, நீங்க என்னுடைய ஜனங்க, நான் சொல்றபடித்தான் நீங்க வாழணும், என்னுடைய கற்பனையின்படி வாழணும், என்ன பிரதிபலிக்கிற மாதிரி வாழணும், என்ன உலகத்துக்கு எடுத்து காட்டுற மாதிரி நீங்க வாழணும். உங்க சாப்பாடு எப்படி இருக்கணும், உங்க நடத்தை எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்தார். ஏன், நீங்க என்னுடைய ஜனங்களா இருக்கிறீங்க, என்ன பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறீங்க, நான் பரிசுத்தரா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமா. ஏன் அப்படி இருக்கணும், என்னோட சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க சொன்னீங்கன்னா, நான் அசுத்தமான எந்த காரியத்தோடு சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை, அடையாளம் காட்டுறது இல்லை, நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு இல்லைங்களா. நீங்க பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜாகி ஆகிய புதிய ஏற்பாடுல நம்மள எப்படி பண்ணியிருக்கிறாரு, நம்மளெல்லாம் நம்ம தேசத்தை விட்டு வெளியே கூட்டு போல, இயேசுவோடு நம்மளை ஒன்றாக இணைத்து வெளிப்பிரகாரமான பரிசுத்தம் மாத்திரம் இல்ல, உள்ளான பரிசுத்தாவிய உள்ளுக்குள்ள கொடுத்து உள்ளான பரிசுத்தம் ஜனங்களாக நம்மளை மாத்தி இருக்கிறார். உள்ளுக்குள்ள நம்ம பரிசுத்தமா வாழணும், உள்ளுக்குள்ள நம்ம பரிசுத்தமா தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். அதுதான் ஆண்டவர் ஹார்ட் ஹோலினஸ், இருதயத்துல இருக்கிற பரிசுத்தம் நமக்கு இருக்கணும். பரிசுத்த ஜாதியாக உங்களை யோசிச்சு பார்க்கலாம். பரிசுத்தம் பரிசுத்தம் நம்ம சொல்லிக்கிறோம், பரிசுத்தம்ன்றது வந்து ஏதோ வெளியில சொல்ற ஒரு வார்த்தை இல்ல, ஜெபம் பண்ணும் போட்டு சொல்ற ஒரு வார்த்தை இல்ல, இல்லைன்னா ஒரு ஒரு மனசுல மெதுக்கிற ஒரு எண்ணம் இல்ல. அது ஒரு பரிசுத்த ஜாதியாக நம்மளை மாத்தி இருக்கிறாருன்னா நம்ம இருதயத்துல கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வெறி, நான் பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும்ன்ற ஒரு வெறிங்க. அந்த வெறி நமக்குள்ள, அந்த பேஷன் நமக்குள்ள இருக்குதா? அந்த பேஷன் நமக்குள்ள இல்லைன்னா ஒருவேளை அந்த ஜாதிக்கு சேர்ந்தவங்களா இல்லாம இருக்கலாம். இஸ்ரவேல் ஜாதினா அந்த ஜாதி வெறி எவ்வளவு இருக்கும்? நம்ம பரிசுத்த ஜாதிங்க, அந்த ஜாதி வெறி நமக்கு இருக்குதா? நம்ம ஜாதி வெறினா என்ன, நமக்கு பரிசுத்த வெறி இருக்குதா? இல்ல ஆண்டவருக்காக நான் பிரதிஷ்ட செய்யப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அது அதை நினைச்சாவே நமக்கு பிடிக்காம இருக்குதுன்னா ஒருவேளை அந்த ஜாதியில நீ இல்லாததுனாலதான். அந்த ஜாதியில இருந்தா அந்த ஜாதி வெறி இருக்கும். உலகத்திலே அந்த ஜாதி வெறி பாக்குறது இல்ல, நம்ம பரிசுத்த ஜாதியா இருந்தா நமக்கு அந்த வெறி இருக்கணுங்க. ஐ ஹாவ் டு பி ஹோலி, ஹோலினஸ் அன்டு த லார்ட், ஹோலினஸ் அன்டு த லார்ட். மனசுல இருக்கிற பெரிய வைராக்கியம் நான் பரிசுத்தமா இருக்கணும். அதான் பரிசுத்த ஜாதியாக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய காரியம். ஏன் ஒரு யாரை என்ன செய்யணும்ன்ற ஒரு வ்யவஸ்தை இல்லையான்னு கேட்டுக்குவோம் இல்லைங்களா? யாரை என்ன பண்றது, நம்மளை போய் ஒரு பரிசுத்த ஜாதியாக நம்ம யாரு யோசிச்சு பாருங்களேன். மகா சீரழிந்த கீழ்த்தரமான இச்சையில பெறலுகிற அசுத்த மனிதர்கள் நம்மளை போய் பரிசுத்தவான்களா பண்ணியிருக்கிறார். நம்ம சரீரமெல்லாம் பாவம், பாவிகளா இருக்கிற நம்மளை ஆலயமாக பண்ணியிருக்கிறார். இருள் பிசாசு ராஜ்யத்துல வாழுகிற நம்மளை போய் அவருடைய ராஜ்யத்துல மாத்தி இருக்கிறார். பிசாசோடும் அசுத்த ஆவிகளோடும் ஐக்கியத்தை வச்சுக்கிறே விரும்புற நம்மளை அவருடைய குமாரனோடு ஐக்கியம் வச்சுக்கிறதுக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார். அது ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு பண்ணி இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். எதுக்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாருன்னா பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பிசாசு கிட்ட இருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? தன்னோடு ஐக்கியம் வச்சுக்கிறதுக்காக, தன்னுடைய பரிசுத்த ஜனங்களாக இருப்பதற்காக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அதான் ஹோலி நேஷன்னா பிரித்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளை பாவத்துக்கிட்ட இந்த ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். அதை யோசிச்சு பாருங்களேன். இந்த அதிசயமான கிரியை எப்போ நடந்துச்சு? ரெண்டு ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் படிங்களேன். பேதுருல
பிதாவாகிய தேவனுடைய முன்னே அறிவிப்பின்படியை ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்த வெளிப்படுத்தலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதிநிதிகளாகவும் எழுதுகிறதாவது.
சரி, இதுல என்ன சொல்றாரு? எப்படி நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீங்க? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆரம்பத்துல சொல்றாரு இல்லைங்களா என்னது அது? நம்ம ரட்சிப்பு பத்தி அவர் பேசுறார். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா நம்மளை பிரித்தெடுக்கிறதுங்க. பாவத்தில இருந்து நம்மளை பிரித்தெடுக்கிறது, பிசாசுகிட்ட இருந்து பிரித்தெடுக்கிறது, உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கிறது. அவர் பிரித்தெடுக்கிற அதனோட ஆரம்பம் அதான், அந்த பொசிஷனர். நம்மளை பிரித்து எடுத்துட்டார் ஆண்டவர். நம்ம உலகத்துக்கு சேர்ந்தவங்க அல்ல, நம்மளை பிரிச்சு எடுத்து ஹோலியா பண்ணிட்டார். பாவத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, நம்ம பிரித்து எடுத்தாச்சு. அதான் பரிசுத்தமாக்குதல்னா ரெண்டு விதமான பரிசுத்தல் இருக்குது, பொசிஷனல் சாயன்டிபிகேஷன் அண்ட் ப்ரொக்ரெசிவ் சாயன்டிபிகேஷன். அதாவது பொசிஷனலா நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டார், முழுமையாக பரிசுத்தமாக்கிட்டார். அந்த அதுதான் பொசிஷனல். இங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்னு வருது பாருங்களா, முதலாவது வசனத்துல என்ன ரட்சிக்கப்பட்டது சொல்லுது. ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், ஆனா அது வாழ்க்கையில தொடர்ந்து ப்ரோக்ரெசிவா நம்ம அதிக அதிகமா பரிசுத்தமாகறத ப்ரோக்ரெசிவ் சயின்டிபிகேஷன் அப்படின்னு வருது பாருங்களேன். அதான் பாக்குறோம், உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் தேவன். ஒரு எபிரேயர் ஒரு வசனம் படிப்போம். எபிரேயர் 10:10
இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், அது பொசிஷனல் சயின்டிபிகேஷனை பத்தி பேசுது. சில இடங்கள்ல பைபிள்ல நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னு அர்த்தம், நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அந்த வார்த்தை. இப்ப ரட்சிக்கப்படும் போதே ரட்சிக்கப்படுறதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா, பிரித்தெடுக்கப்பட்டது, பாவத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம், பிசாசு கிட்ட இருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம், பிரித்தெடுக்கப்பட்டது. ஆனா இன்னும் சில இடங்கள்ல நான் பரிசுத்தமா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு. ஏன் நான் தான் ஐட்டமேன்னு சொல்லக்கூடாது, ஏன் அப்படி, அது ப்ரோக்ரெசிவ் சாங்டிஃபிகேஷன். தொடர்ந்து நாம் அனுபவ நாம் என்னவா ஆண்டவர் நம்மளை செஞ்சிருக்காரோ அதுவா மாறுவது தான் ப்ரோக்ரெசிவ் சாங்டிஃபிகேஷன், அதுவா ஆகிறது தான் ப்ரோக்ரெசிவ் சாங்டிஃபிகேஷன். அதிக அதிகமா வளர்றது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்னா பரிபூர்ணம் ஆயிட்டோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம இன்னுமே பாவத்துக்கு சொந்தக்கார அல்ல, பாவம் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது, பிசாசு நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி பிரித்தெடுத்திருக்காரு, பிசாசு கிட்ட இருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்காரு நம்ம பார்க்கணும். சரி, மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம், நம்மளை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார், பரிசுத்த ஜாதியாக நம்மளை மாத்தியிருக்கிறார். அது வந்து பிராக்டிக்கலா நம்ம பரிசுத்தம் ஆகுறது ரொம்ப அவசியம், பிராக்டிக்கலா ஆகுறது. அதுக்கு பிராக்டிக்கலா எப்படிங்க நம்ம பரிசுத்தம் ஆகுறது அப்படின்னா, நம்ம பரிசுத்த வேட்டையை ஆடு செய்கிறவர்களா இருக்கணும், பரிசுத்தத்தை நாடுகிறவராக இருக்கலாம். எப்படி பரிசுத்தம் ஆகுறதுன்னா, அது பிராக்டிக்கலா ஒன்னே ஒன்று சொல்ல போனா, இயேசுவோடு மிக 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 அந்யோன்யமான ஒரு ஐக்கியத்தை நாடுகிறவர்களா நம்ம இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோடு ஒரு மிகுந்த அந்யோன்யமான ஐக்கியம். உங்களை அழைத்தவர் தம்முடைய குமாரனோடு ஐக்கியத்துக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கட்டும்னு வசனம் போட்டிருக்கு. இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறது தாங்க இருதய பரிசு. இயேசுவோடு ஐக்கியம் இல்லைன்னா இருதய பரிசுத்தம் வர்றதுக்கே வழி இல்லை. இயேசுவோடு அந்யோன்ய ஐக்கியத்துல முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும் போதுதான் நம்ம இருதயத்துல அந்த ஐக்கியம் வந்து நம்ம இருதயத்தை பாதிக்குது, நம்ம குடும்பத்துல எப்படி நடக்கிறோம் பாதிக்குது, நம்ம வாழ்க்கைய வேலையை பாதிக்குது. இயேசுவோடு ஐக்கியத்தை நாடணும், அதான் நம்ம பிரித்தெடுத்திருக்கப்பட்ட ஜாதி, ஒரு பரிசுத்த ஜாதி. சரி, மூன்றாவதாக பாக்குறோம். நாலாவதாக என்ன போட்டிருக்கு,
அவருக்கு சொந்தமான ஜனமாயும்.
அவருக்கு சொந்தமான ஜனமாயும் பாருங்களா, முதலாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரியர், பரிசுத்த ஜாதி, மூணாவதாக அவருக்கு சொந்தமான ஜனங்க, த பொசஷன் ஆஃப் காட். யாத்திராவும் 19:5 படிங்களா, அதை கரெக்டா நீங்க படிக்கல நினைக்கிறேன், 5 படிங்க, அதுல தமக்கு சொந்தமான 19:5.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைகொள்வீரானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தமா இருப்பீர்கள்,
சம்பத்தா இருப்பீர்கள், சம்பத்தா இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அதைத்தான் இங்க யூஸ் பண்ற, தம்முடைய சொந்த ஜனங்களாய் சொந்த சம்பத்தாய், காட்ஸ் ஓன் பொசஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் ஒரு அடைந்த ஒரு சம்பத், கடவுள் சம்பாதிச்ச ஒரு சம்பத், ஒரு ஒரு கிரயத்தை கொடுத்து வாங்கின ஒரு சம்பத்து மாதிரி. சம்பத்துனா என்ன தெரியுங்களா, சம்பத்துனா என்ன அர்த்தம், சொத்து, சொத்து, புரியுதுங்களா, சொத்து, என்னுடைய பொக்கிஷம், என்னுடைய பொக்கிஷம், என்னுடைய ஆஸ்தி அப்படின்லாம். இன்னொரு இடத்துல எபேசியர் 1:14 அந்த வசனத்தை படிப்போமே, நம்மளை எப்படி வாங்கினார் அவரு, கடவுளுடைய சம்பத்து நாம், நம்ம எப்படி வாங்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:14,
இடைவிடாமல் அவருக்கு
சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார்.
பாருங்களேன், அவருக்கு சொந்தமானவர்கள், காட்ஸ் ஓன் பொசிஷன். அப்படின்னா நம்மளை எப்படி வாங்கினார் ஆண்டவர், எதை பயன்படுத்தி வாங்கினாரு,
மகிமைக்கு புகழ்ச்சியாக
இல்ல, அவருடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கினார் இல்லைங்களா, அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மள கிரயமாக வாங்கினார். கொரிந்தியர்ல போட்டிருக்கிற மாதிரி, நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டீர்கள், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். யோசிச்சு பாருங்களேன், இதை விட ஒரு பெரிய அதிசயம் என்னங்க இருக்க முடியும், கடவுளுக்கு, கடவுளுக்கு சம்பத்தான் கடவுளுக்கு ஆஸ்தியான. யோசிச்சு பார்க்க முடியுமா, அண்ட சராசரமே தன்னுடையது அவருக்கு இல்லைங்களா, எதுங்க அவருது, எல்லாண்ட யாத்ராமத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு, இந்த அகிலமெல்லாம் எனது ஆனா என்னுடைய சொத்து எது தெரியுமா, நீங்கள் தான். அதை விட ஒரு அற்புதமான காரியம், கடவுள் என்ன பாக்குறது போய் எப்படி பாக்குறாரு, அவருடைய சொத்தா பாக்குறாரு. அவருடைய சொத்தா பாக்குறார், அவருடைய முத்தா பாக்குறார். உலகம் அகிலம் பரலோகம் எல்லாமே அவருக்கு எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். அதை எல்லாத்தையும் கூட நான் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன்னா உன்னை எதை கொடுத்து நான் வாங்கினேன்? ஒரு முத்து வியாபாரி இருந்தானா, அந்த முத்து வியாபாரி போய் ஒரு நல்ல முத்தை பார்த்துட்டு தனக்கு உள்ளது உரியதெல்லாம் கொடுத்து தான் வாங்கினான்னு போட்டிருக்கு. அவன் ரத்தத்தை கொடுத்து வாங்கினான்னு போடலை. ஆனா அவங்க அழகிலத்தை படைத்த தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரா, அவருடைய முத்தா பார்க்கிறாரா, எந்த அளவுக்கு நம்மளை மதிக்கிறாருன்னா, அவர் ரத்தத்தை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளை மதிக்கிறாருன்னா, எந்த அளவுக்கு நம்மளை இப்படி மதிச்சவங்க உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்களேன், நம்மளை யாருங்க எப்படி மதிக்க முடியும்? கடவுள் எப்படி சொல்றாரு பாருங்களேன், நீங்களே என்னுடைய சம்பத்து, என்னுடைய முத்து, என்னுடைய ஆஸ்தி, அகிலமெல்லாம் எனக்கு சொந்தம், ஆனா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க தான் என்னுடைய சொத்து. என்ன அதிசயங்க, அதை யோசிச்சு எனக்கு ரொம்ப குதிக்கலாமா டான்ஸ் ஆடலாமான்னு ஆயிடுச்சு. எனக்கு டயர்டா இருக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா அவங்களுக்கு சொல்ல முடியல. என்ன ஒரு ஆஸ்தி, என்ன ஒரு ஸ்லாக்கியம், யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய சம்பத்துங்க. இயேசு சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய சொந்த ஜீவனை நான் கொடுக்குறேன். ஏன்னா அது அவ்வளோ எனக்கு விசேஷம், என்னுடைய ஆடுகளை நான் அறிவேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அதோட அதிசயம் யோசிச்சு பாருங்க, நான் பாட்டில் வர மாதிரி, மேல்லோகத்தில் என் பங்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவேன்னு வருது. கடவுள் பாடுறாராம் பாட்டு, செக்கேரியெல்லாம் போட்டிருக்கு. பூலோகத்தில் என் பங்கு நீ தான், நீ தான் என் பங்கு, யூ ஆர் மை போர்ஷன், நீ என் ஆஸ்தி, நீ என் சொத்துன்னு கடவுள் நம்மளை பார்த்து கொண்டாடி பாடுறார். என்ன அதிசயம், இதை விட என்னங்க இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, என்னுடைய ஆஸ்தி நீ, என்னுடைய ட்ரெஷர்னு, யூ ஆர் மை ட்ரெஷர். சம்பத்துனா இங்கிலீஷ்ல ட்ரெஷருங்க. என்னுடைய பொக்கிஷம், உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம், நித்தியத்துல பெரிய பொக்கிஷம், நித்தியத்துல நம்மளை விட அவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போறது எதுவுமே இல்லையா? நம்ம பொக்கிஷத்தை எப்படிங்க பார்த்துக்குவோம்? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு சில இதெல்லாம் இப்போ என்னுடைய சம்பத்து, என்னுடைய முத்துன்னு வைக்கலாம். ஒரு ஹஸ்பண்டு உங்க முத்தா இருக்கலாம், இல்லை உங்க புள்ள உங்க முத்தா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஜுவல்லரியோ ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அதை யாராவது தொட்டா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் தலைக்கீழா மாத்திடுறது இல்லை. அந்த மாதிரி நம்மள பாக்குறார். என்ன சொல்றது அதை பத்தி? அதுல கொன்னாரம் மௌனமா உட்காந்து அதை பத்தி சிந்திக்கத்தான் செய்யணும். கடவுள் பாருங்களேன் எவ்வளவு பெருசா நம்மள மதிக்கிறாரு. முதலாவது நம்ம என்ன, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெண்டாவது ராஜரீக ஆசாரிய கூட்டம். மூணாவதாக எனக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டிருக்க, உன்னை பிரிச்சுட்ட உலகத்துல இருந்து, பிசாசுல இருந்து எனக்காக உன்னை பிரிச்சு, எனக்காக சமர்ப்பணம் ஆகும்படிக்கு, எனக்கே வாழும்படிக்கு உன்னை பிரிச்சு இருக்கிற. நாலாவதாக என்னுடைய சம்பத்து நீ தான், நான் சொத்துன்னு அண்ட சராசத்து காத்தக்கூடிய பெரிய சம்பத்து. சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பணம்லாம் இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் பையன்தான்ற மாதிரி, கடவுள் அகிலமெல்லாம் அவருக்கு சொந்தமாக இருந்தாலும் உங்களுடைய சொத்து எது அப்படின்னு என்ன தான் காட்ட போறாருங்க? என்ன மதிப்பு எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்களேன், என்ன தெய்வம். சரி, அஞ்சாவதாக பார்ப்போம், பத்தாவது வசனத்தை படிங்களா.
முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்போதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கின்றீர்கள். நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள்.
அஞ்சாவதாக அதுக்கு என்ன பேர் சொல்றதுன்னு கூட தெரியல, அந்த மாதிரி ஒரு காரியம். அஞ்சாவதாக நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், தேவனால் இரக்கம் பெற்றவர்கள், தேவனால் இரக்கம் பெற்றவர்கள். இந்த வசனம் பேதுரு எடுக்கிற வசனம் வந்து ஓசியால இருந்து எடுக்கிறார். ஓசியால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த ஓசியா தீர்க்க தரிசிக்கு இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப விக்கிர ஆராதனையில தப்பான வழியில போயிட்ட உடனே அவங்கள வெறுத்து போய் ஓசியாக்கு ஒரு அடையாளமா செய்ய சொல்லி ஒரு போய் வேசிய திருமணம் பண்ண சொன்னார். வேசியன் திருமணம் பண்ணி அந்த வேசி மூலமா சில பிள்ளைகளை பெற்றுக்க சொன்னார். அந்த பிள்ளைகளை பார்த்தாவே வெறுப்பா இருக்கணும், அந்த மாதிரி வெறுப்புற மாதிரி, நீங்க என் ஜனங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இந்த வசனம் வருது. எந்த அளவுக்கு அந்த ஜனங்களை வெறுத்தாரு, கோபாக்கு, உங்க இருதயத்தின் இஷ்டங்களுக்கு விக்கிரம் தானே வேணும், போய் அழிஞ்சு நரகத்துக்கு போங்கன்னு விட்டுட்டார். அந்த வெறுத்த ஜனங்களை அந்த வசனம் அந்த இடத்துல சொல்றார், நீங்க ஜனங்களே இல்லை ஆனா என் ஜனங்களை ஆக போறீங்கன்னு அந்த இடத்துல சொல்லி விடுறாரு. அதை வந்து பேதுரு எடுத்து அது உங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். நீங்க இருந்த நிலைமையை கொஞ்சம் நேசிச்சு யோசிச்சு பார்க்க முடியுமா? முன்னே நீங்க அவருடைய ஜனங்க இல்லை, எப்படி இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. பாவத்துல எப்படி இருந்தீங்க, விக்கிர ஆராதனை உங்க முப்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பிறந்த விதம் யோசிச்சு பாருங்க, வளர்ந்த விதம் யோசிச்சு பாருங்க. அவருடைய ஜனங்களே இல்ல, இறக்கம் பெறாம அடக்கா மிருகம் மாதிரி உலக இச்சைகள்ல சேட்டுல எப்படி வாழ்ந்து வந்தீங்க யோசிச்சு பாருங்க. முன்னாடி நீங்க அவருடைய ஜனங்க இல்ல, எப்படி அகோரமா நீங்க இருந்தீங்க. இந்த வசனம் நம்ம முன்னிருந்த நிலைமையை யோசிச்சு பார்க்க வைக்குதுங்க. எப்படி நம்ம இருந்தோம், எப்படி நம்ம இருந்தோம், புறமதஸ்தர்களாக பாரம்பரியத்துக்கு கட்டுப்பட்டு சமுதாய பயத்துக்கு கட்டுப்பட்டு சுயநல வாழ்க்கை அகோர இருள்ல விக்கிர ஆராதனையில நாம் இருந்தோமே, கடவுளுடைய கோபாக்கினை தலையில சுமந்துகிட்டு இருந்தோமே. நீங்கள் முன்னே அவருடைய ஜனங்கள் இல்லை, நான் பயங்கரமான நிலையில இருந்தோம். அந்த நிலையில நம்ம இருக்கும் போது நம்ம மேல மோசிடி பிட்டியிடு அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை பார்த்து பையோ பாவோன்னு இறக்கப்பட்டாருன்னு போட்டிருக்கு, இறக்கம் மனதுருகினாருன்னு போட்டிருக்கு. இறக்கம் முன்னே உங்களுக்கு இறக்கம் இல்லை, இப்பொழுதோ கடவுள் உங்க மேல இறக்கம் காமிச்சிருக்கிறார். மர்சி, உங்க மேல இறக்கம் காமிச்சிருக்கிறார். என்ன அப்படி அர்த்தம், இறக்கம்னா என்னங்க அர்த்தம், இறக்கம்னா நியாயமா நம்ம மேல வர வேண்டிய தண்டனைய நீக்கிறதுக்கு பேர் தான் இறக்கம். நம்ம பாவத்துக்கு நியாயமா வர வேண்டிய தண்டனைய நம்மள இருந்து நீக்கிறது, அதை நிறுத்துறது, அதுக்கு பேர் தான் இறக்கம். மர்சி, ரெண்டு விதமான இறக்கம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த இறக்கம்ன்றது என்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்தி இருக்குன்னா, நீங்க என்ன மாதிரி இறக்கத்தை பெற்றிருக்கீங்கன்னா இறக்கத்தின் முழுமைய கடவுள் உங்களுக்கு காமிச்சிருக்கார். கடவுள் மனசுல எந்த அளவுக்கு இறக்கம் காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கத்தை உங்க மேல காமிச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. எல்லாருக்கும் அந்த இறக்கத்தை அவர் காட்டுறது இல்லை. கடவுளுடைய இறக்கம், தேவனுடைய கிருபை, இறக்கம் போது எப்படிப்பட்ட இறக்கம்னா, அந்த இறக்கத்தின் வார்த்தைக்கு என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, லவ்விங் கைண்ட்னஸ் இருக்கு. லவ்விங் கைண்ட்னஸ், கைண்ட்னஸ் ஒரு வார்த்தை, அது கூட லவ்விங் போட்டிருக்கு. கைண்ட்னஸ் தான், நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கைய காலை உடைஞ்சிருந்தோம்னா ஒரு நர்ஸ் வந்து நமக்கு மருந்து கொடுக்குது, இல்ல மாத்திரை கொடுக்குறாங்க, டாக்டர் பாத்துக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன, கைண்ட்னஸ் சொல்லலாம். ஆனா நம்ம அம்மா வந்து பாத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் லவ்விங் கைண்ட்னஸ். அந்த மாதிரி யாரும் பார்க்க முடியாது. கடவுள் அந்த மாதிரி இறக்கத்தை நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரோ, சாதாரணப்பட்டது இல்லை. உலகத்துல எல்லோருக்கும் ரெண்டு விதமான இறக்கம் இருக்கு, த காமன் மர்சின்னுவாங்க. உலகத்துல எல்லோருக்கும் ஒரு இறக்கம் இருக்கு. ஒரு நேரம் நினைச்சார்னா ஒரு நிமிஷம் பாவிய பஸ்மமாக்க முடியும் அவன் செஞ்ச பாவத்துக்கு. ஆனா அவனுக்கு வரப்போற தண்டனை அவர் நிறுத்துறாரு, தள்ளி போடுறாரு இல்லைங்களா. எல்லாருக்கும் அவர் இறக்கம் தண்டனை உடனே கொடுக்கிறாரா, கொடுக்கறது இல்லை. அதுதான் காமன் கிரேஸ்ன்னு பேரு. உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, பாவிகளுக்கெல்லாம் மழை வர்றதுக்கு, நல்ல நன்மைகள் நடக்கிறது, பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு, அவங்க தண்டனைக்கு பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை வராத இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தேவன் உலகத்துல இருக்கிற எல்லா கிரியைகள் மேல தேவனுடைய இறக்கம் இருக்கு. அவர் தண்டனை உடனே கொடுக்காம நிறுத்துறார். அதுக்கு தான் காமன் மர்சி. நமக்கு வெறும் காமன் மர்சி ஒண்டி காட்டலங்க, நமக்கு மேல, நம்ம மேல வர வேண்டிய, நம்ம பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனைய நிரந்தரமா இந்த உலகத்திலேயோ வரப்போற உலகத்திலேயோ நீக்கிட்டார். அந்த தண்டனை நம்ம மேல வராதபடிக்கு நம்ம மேல இறக்கம் காமிச்சிட்டார். அவர் மனசுல எந்த அளவுக்கு இறக்கம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கம் நம்ம மேல ஊத்தி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் மர்சி, த ஃபுல்னஸ் ஆஃப் மர்சி. உங்க இறக்கம் பெற்றிருக்கீங்க, அந்த இறக்கம் பெற்றதுனால தான் நம்ம மனசாட்சியில நம்மளை குத்துற பாவம், பாவிகளுக்கு தண்டனை வராம இருந்தாலும் அவங்க மனசாட்சியில எவ்வளவு வேதனை ஏற்படுது. ஆனா நம்ம மனசாட்சி குற்ற உணர்வை நீக்கி சமாதானம் கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்கு இறக்கம் காமிச்சிருக்கிறார். அதான் போட்டிருக்கு, முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமா இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா தேவன் உங்களுக்கு இறக்கம் காமிச்சிருக்கிறார், இறக்கம் அவர் தயவு மனதுருகி இறக்கம் காமிச்சிருக்கிறார், பாவம் மன்னிச்சிருக்கிறார். எதனால நம்ம மேல இறக்கம் காமிச்சாரு, நம்ம ரொம்ப பாவம்ன்றதுனாலயா, எல்லாரும் தானுங்க பாவம் இல்லைங்களா, நம்ம ரொம்ப ஏழைங்க இல்ல நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுனாலயா, இல்ல, எவன் மேல் இறக்கமா இருப்பனோ அவன் மேல் இறக்கமா இருக்கும், அவருடைய இஷ்டம், அவருடைய இஷ்டத்துல நம்ம மேல இறக்கம் காமிச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், அதை யோசிச்சு பாருங்க. மெய்யாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா அப்படின்னா என்னங்க சொல்லுவீங்க, நம்மள மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருங்க இருக்கிறாங்க, நம்மள தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அப்புறம் தேவனுடைய சம்பத்து, தேவனுடைய சம்பத்து ஆஸ்தி, தேவனால் இறக்கம் காண்பிக்கப்பட்ட மக்கள், எவ்வளோ ஆஸ்தி. நம்ம தாங்க சங்கீதத்துல பாடுற மாதிரி, தேவனே வானாதி வானங்களுக்கு மேல் உம்முடைய இறக்கம் பெரிது, அப்படின்னு ஒரு சங்கீதம் வருது. எவ்வளோ இறக்கம் எங்களுக்கு காமிச்சிருக்கிற சாமி, வானாதி வானங்களுக்கு மேல் உம்முடைய இறக்கம் பெரிது. அந்த அவர் ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அந்த குஷ்டரோகியை பார்த்து அவன் படுற வேதனை ககோரத்தை பார்த்து ஆண்டவர் மனதுருகி அவன் மேலே நீ சொஸ்தமாவுன்னு இறக்கம் காமிச்சார். அந்த பேய் பிடிச்சவனை பார்த்து மனதுருகி அவனை சரி பண்ணான். அதை விட பல கோடி மடங்கு பெரிய இறக்கம் நமக்கு காமிச்சிருக்கிறாருங்க, நமக்கு காமிச்சிருக்காரு. சொல்லப்போனா ஒரு மனுஷன் இப்படி சொல்றாரு, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் காமன் கிரேஸ் இல்லைங்களா, பொதுவான இறக்கம் காட்டுறாரு. அது அத்தனையும் எடுத்தோம்னாலும் நமக்கு காமிச்சிருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் ஆண்டவர் காட்டுற பொதுவான கிருபையை விட ரட்சிப்புல ஒரு மனுஷனுக்கு காட்டுற கிருபை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப இறக்கப்பட்டிருக்காருங்க. அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையில மனுஷனால முடியாது. ரொம்ப பெரிய இறக்கம் காமிக்கப்பட்டவர்கள், நம்ம பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். அவர் நமக்கு இறக்கம் ஏன் செஞ்சிருக்கிறாரு? நாம் செய்த கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சிக்காமல் தமது இறக்கத்தின்படியே, நம்முடைய இறக்கத்தின்படியே நம்மளை ரட்சித்திருக்கிறார். நமது இறக்கத்தின்படியே நம்மளை ரட்சித்திருக்கிறார். சரி, வேகமா பார்ப்போம். இதை நமக்கு எதுக்காக செஞ்சாரு? யார் இதை நமக்கு செஞ்சது? எப்படி நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னா என்ன போட்டிருக்கு? 9வது வசனம் படிங்களா.
நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு,
அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவர். இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, பயங்கர அந்தகாரம், அந்தகாரம் இருள்னு போட்டிருக்கலாம். அந்தகாரம்னா ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட். நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகாரம்னா அந்தகாரம், பிறவியில டபுள் பிளைண்ட்னஸ் கண்ணே தெரியாதுன்னு, பிறவியில பிறந்த குருடர்களா பிறந்திருக்கிறோம். இயற்கையினால குருடாக்கப்பட்டு, பாவத்துல இருக்கிற அன்புனால குருடாக்கப்பட்டு, பிசா உலகத்தின் பிரபஞ்சத்தின் கடவுளால குருடாக்கப்பட்டு, குருடு. சத்தியம்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே இயேசுனா பிடிக்காது, வெறும் உலகம், அசுத்தம், அசிங்கம், விக்கிற ஆராதனை தான் நமக்கு பிடிக்கும். பயங்கர அந்தகாரம், மென்டல் டார்க்னஸ். நம்ம அந்தகாரத்துல இருந்தது மாத்திரம் இல்ல, அந்தகாரம் நமக்குள்ள இருந்துச்சு. அந்தகாரத்தின் பிள்ளைகள்னு போட்டிருக்கு நம்மளை பத்தி. அந்தகாரத்தில் நடக்க விரும்புகிறவர்கள், ஒளிய விரும்பாமல் இருள விரும்புகிறவர்கள் போட்டிருக்கு. அப்படியெல்லாம் இருந்த அந்தகாரத்துல மென்டலா சத்தியம்னாவே புரியாது, மண்டைக்கு ஏறவே ஏறாது. உண்மைனா சத்தியம், பரிசுத்தம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. அந்தகாரத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிருக்காரா? ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்த அவரை அழைத்தவர் இல்லைங்களா, ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர், அழைத்தவர், உங்களை எஃபெக்சுவலா கூப்பிட்டிருக்கிறார். வா, சுவிசேஷத்தை கொண்டு அந்தகாரத்தில் இருக்கிற வா அப்படின்னு. அது ஒரு திப்ப உறுதியான அழைப்பு. அதை கேட்ட உடனே நம்ம சங்கிலியெல்லாம் கலண்டு விழுந்துச்சு. குருடா பிறவி குருடனா இருந்தவனுக்கு கொஞ்சம் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இயேசுதான் தெய்வம்னு பார்க்க ஆரம்பிச்சான். எந்திரிச்சு நான் வெளியே வந்தேன், அந்த இருள்ல இருந்து வெளியே வந்த ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம வந்திருக்கோம். ஆச்சரியமான ஒளிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப கண்ணு தெரியுது, பைபிள் புரிய ஆரம்பிக்குது, நான் பாவின்னு உணர ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் சாதாரணம் இல்லை. எத்தனை பேருக்குங்க இப்படி ஆகுது? யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் கல்மண்ட மண்டையாக உட்கார்ந்து இருக்காங்க, காஸ்பல பேசினா ஒண்ணுமே உணர மாட்டேங்குது. நமக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்குங்க. கடவுளுடைய அந்தகாரத்தில் இந்த ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்ததுனால விக்கிர ஆராதனை பாரம்பரியம் உலகமே இருளாக்கப்பட்ட நமக்கு இப்ப சத்தியம் புரியுதே. நம்ம உண்மை என்னன்னு தெரியுதே. உண்மை என்னான்னு தெரியுது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கவும் முடியுதே. ஏன்? அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பெரிய காரியம், பெரிய காரியம். சரி, நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? நம்ம யாருன்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம யாரு? இந்த 5 காரியங்களை பார்த்துருக்கிறோம். சொல்லப்போனா 10 காரியங்கள். தேவனுடைய ஆலயம், ஆசாரியர்கள், பலிகள், தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சம்பத்து, தேவனால் மிகப்பெரிய இரக்கம் பெற்றவர்கள், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எதுக்கு செஞ்சிருக்கிறாரு? கடைசியில் அதை சொல்லி முடிக்கிறார். நம்ம யாருன்னு பார்த்துக்கிட்டோம், யார் நம்மளை எப்படி பண்ணதுன்னு பார்த்துக்கிட்டோம், நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணி நம்ம கிட்ட ஆண்டவர் எதுக்கு நம்மளை இப்படி பண்ணார் அப்படின்றது அந்த வசனத்தில், 9வது வசனத்தில் வருது பாருங்களேன். நான் படிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அறிவிக்கும்படிக்கு. எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை செஞ்சிருக்கிறாரு? இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்களை நமக்காக எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? என்ன ஒரு சிலாக்கியம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதை அறிவிக்கிறதே இன்னொரு சிலாக்கியம், மற்றவங்களுக்கெல்லாம் அது இல்லை. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம், அறிவிக்கிறதுனா என்ன அர்த்தம், அதுவே ஒரு ஸ்ட்ராங் வேர்டு தெரியுங்களா. அறிவிக்கிறதுனா அட்வர்டைஸ் பண்றது, உள்ளிருந்து உன்னை எடுத்து வெளியில எவ்வளவு விசாலமா பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்புறது, அதான் அர்த்தம். அட்வர்டைஸ்டு பப்ளிஷ் பண்ணணும், அவரை பத்தி தெரியாத இடங்கள்லாம் அவரை அறிவிக்கணும். அதுக்காகத்தான் நம்மளை இவ்வளோ மாத்திருக்கா. இந்த பூமியில கிறிஸ்தவனா நம்ம வாழ்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நம்மளை அந்த காலத்துல இந்த ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை எல்லா இடத்துலையும் அறிவிக்கணுங்க. அதுக்கு தாங்க நம்மள பூமி, இதுக்கு தான் நான் வாழ்றேங்க, அதுதான் பேதுரு சொல்றார். அதற்காகத்தான் பாருங்களேன் அந்த வசனம், புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை ஆராஜரிக கூட்டமாக ஆசாரிய ஜனங்களாக பண்ணியிருக்கிறார். அவரை அறிவிக்கணும், அவரை ப்ரொக்ளைம் பண்ணணும் மேக்சிமம். அந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை, அறிவிக்கிறதுன்னு மேக்சிமம் அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் இது தள்ள முடியுமோ, அவரை பத்தி எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அதாங்க நம்ம வேலை. அவருடைய புண்ணியங்களை எந்த அளவுக்கு அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ, தெரிவிக்க முடியுமோ, அதான் நம்மளுடைய வேலை. பப்ளிஷா இது என்ன சொல்லுது, நம்ம சபையாக உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிறது நம்ம அழைக்கப்படலை. எதுக்காக, இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி அனுப்புறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்மளை மாத்தியிருக்கிறார், அதாங்க நம்மளுடைய வேலை. எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கிறோம், யோசிச்சு பாருங்களேன். எதை அறிவிக்கணும், என்ன போட்டிருக்கு, அவருடைய புண்ணியங்களை. அவருடைய புண்ணியங்கள்னா என்ன அர்த்தம், புண்ணியங்கள்னா அவருடைய பெரிய கிரியைகள்னு அர்த்தம். அவருடைய கிரியைகள், எல்லா கிரியைகளும் அடங்கி இருக்கலாம். புண்ணியங்கள்னா எக்ஸலன்சிஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, வர்ச்சுஸ் போட்டிருக்கு. அவருடைய மகத்தான மிக மகா மகிமையான கிரியைகள், அவர் நடப்பித்த கிரியைகளை நம்ம அறிவிக்கிறோம். வேதத்தில் அவரை பத்தி வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள் என்ன, ஒரு ஸ்லாக்கியம் யோசிச்சு பாருங்களேன். தேவனை தெரியாத இடங்கள்ல அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக அவருடைய பவர்ஃபுல் டீட்ஸ், ஒருவேளை அவர் சிருஷ்டிப்புல செஞ்ச காரியமா இருக்கலாம், பராமரிப்புல செஞ்ச காரியமா இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம் ஒருவேளை. ஆனா ரொம்ப பிரதானமா எதை அறிவிக்கணும், அந்த கான்டெக்ஸ்ட்ல எதை வருது, அந்த காரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்த புண்ணியங்களை. அப்படின்னா எது, ரட்சிப்பின் புண்ணியங்களை, சுவிசேஷத்தின் மகத்துவங்களை, அதை நம்ம அறிவிக்கணும். என் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் பாருங்க, பாவிகளை நரகத்துக்கு போக வேண்டிய பாவிகளை, அழியில நித்திய நக்கினிக்கு போக வேண்டிய பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய புண்ணியமான காரியத்தை செஞ்சிருக்கார் பாருங்கன்றத எவ்வளவு மேக்சிமம் விசாலமா நம்மளால அறிவிக்க முடியுமோ அறிவிக்கும். அதற்காகத்தான் நம்மளை இப்படி செஞ்சிருக்கிறார், அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கள். யோசிச்சு பாருங்களேன், அறிவிக்கும்படி ஸ்பெஷல்லா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்ன ஸ்லாக்கியம், யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கும்படிக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, வி ஆர் த மிரர்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய கண்ணாடி, நம்ம கடவுளுடைய கண்ணாடி. வெறும் வார்த்தைனால மாத்திரம் இல்லை, வாழ்க்கையினாலையும் ஆண்டவரை பிரதிபலிக்கணும், அறிவிக்கும்படி. அவர் அறிவிக்கணும் தாங்க நம்முடைய வேலை. இந்த உலகத்துல நான் ஏன் வாழ்றேன் பாருங்களேன், மூணு காரியம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மூணு காரியம் தெரிஞ்ச மக்கள், ஆணித்தரமா உணர்ந்த மக்கள் தான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ முடியுங்க. இல்லைன்னா ஒரு அதுல ப்ரையாரிட்டி சரியிருக்காது, அதுல இதுல உழண்டுகிட்டு காலத்தை வீணடிச்சு ஆயுச முடிச்சிருவாங்க. மூணு காரியம் நம்ம யாருன்னு நமக்கு புரியுதா, நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது நம்ம எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. பாருங்களேன் அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்றாரு, இல்ல ஒரு இந்தியா பிரசிடென்ட், நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும், எனக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு போய் எல்லா இடத்துலயும் அறிவி அப்படின்னு அமிச்சோம்னா எவ்வளவு பெரிய காரியம், அதை யோசிச்சு பாருங்களேன். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமா இருக்கும். ஐ எம் த அம்பாசிடர் ஆஃப் த லிவிங் காட், கடவுளுடைய ஜீவனுள்ள தேவன், நித்தியத்தின் தேவனுடைய பிரதிநிதி நான். அதுக்காக நம்மள அழைச்சிருக்கிறார்களே, அதுவே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எனக்கு இது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் மதிக்கிறேங்க, பர்சனலாக நான் சொல்கிறேன், பெரிய ஸ்லாக்கியமாக மதிக்கிறேன். நான் ஃபுல் டைம் வேலை இருக்குது, எவ்வளோ தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, ஹெல்த் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், சில நாட்கள்லாம் தூக்கம்லாம் போயிடுது, தூங்க சரியாக கிடைக்க மாட்டேன், பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இதை செய்கிறேன் தெரியுமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செய்யறேன், ரொம்ப கஷ்டம், ஒரு பக்கம் பயங்கர மனுஷனே கிளியறேன், ஆனா ரொம்ப சந்தோஷமா இது செய்யறேன். பா எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது, வெளியூர்ல வேலை அதெல்லாம் கிடைக்குது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், ஒரு வேலையை கூட விட்டுருவேன், ஆனா அவர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை ஒருபோதும் நான் விட மாட்டேன், நான் அப்படி மதிக்கிறேன். நம்ம எல்லாம் அது ஒண்டா செய்ய முடியாது, எனக்கு ஒரு விஷன் இருக்குங்க, விஷன் என்ன விஷன் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் தான் அது. நம்ம இந்தியாவில் எத்தனை சபைகளை அமைக்க முடியுமோ சத்திய சபைகளை நம்ம அமைக்கணுங்க, நம்ம அமைக்கணுங்க. இந்த மாதிரி எத்தனை சபைகளை இந்த ஊர்ல அமைக்க முடியுமோ, ஏன் இந்த ஊர் மாத்திரம், எவ்வளவு வைடா மற்ற தேசங்களுக்கெல்லாம் கூட சத்தியங்கள் இல்லை, அதை எத்தனை ஊர்ல பரப்ப முடியுமோ பரப்பணுங்க. அதாங்க நம்ம வேலை, அதை நான் ஒண்டி செய்ய முடியாது, நான் ஒண்டியா செய்ய முடியும், சபையினுடைய வேலை தான். நான் ஒண்டி கனவு காண்டுகிட்டு நான் ஒண்டி இருந்துகிட்டா முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய வேலை. அதுக்காகத்தான் நம்மளை இவ்வளோ ஆண்டு அவர் ஆசீர்வச்சிருக்காரு. எத்தனை சபைகள் வர முடியும், எத்தனை பேர் கொண்டு வர முடியும், அவருடைய புண்ணியங்களை அறிவித்து சபைகளை ஏற்படுத்தணுங்க. நான் ஒண்டி செய்ய முடியாது. ஆனால் உங்களெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சிலக்கு ஆர்வம் இருக்குது பாருங்களேன், இந்த காஸ்பல் மீட்டிங் அறிவிக்கிறதுக்கு நான் எதிரே பார்க்கல, எனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். அருண் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, ராபர்ட் வந்திருக்கிறாரு, அருள்தாஸ் பிரதரோட ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தா அவங்க நம்ம ஆளுங்க, ராபர்ட் அவங்க ஃபேமிலி இருந்தெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஆளுங்களே ஒரு 15 பேர் அங்கே உட்கார்ந்து இருக்காங்க, எல்லோரையும் கூட்டின்னு வந்து, அதெல்லாம் பெரிய சப்போர்ட் தான். ஆனால் நம்ம இன்னும் நிறைய செய்ய நம்ம பண்ணுவோம் பார்க்கணும் இல்லைங்களா. நமக்கு சீடி இருக்கு, நமக்கு மெசேஜுங்க இருக்கு, அதையெல்லாம் சில பேர் சொல்றாங்க உங்க பேரை போடுங்க உங்க போட்டோ போடுங்க, என்னன்னா போடலாம் ஒருவேளை தப்பு இல்லை, ஆனால் அது என்ன பத்தியா இல்லையே அந்த மெசேஜில், ஆண்டவருடைய புண்ணியங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி இருக்கு, அதை நம்ம எவ்வளவு பரப்பணுமோ, எத்தனை பேருக்கு அந்த சீடியை கொடுக்கணுமோ, நம்மளால பேச முடியாது, ஒருவேளை இந்த தெரிஞ்சவங்களுக்கு இந்த சீடியை மெசேஜை கேளுங்க, இந்த மெசேஜை கேளுங்க, நம்ம கொடுத்து பார்க்கலாமே, அதெல்லாம் நம்ம செய்ய பார்க்கணும், எவ்வளவு பரப்ப முடியுமோ அவரை பத்தி, அதாங்க நம்முடைய வேலை. அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு, அதை நம்ம செய்ய பார்க்கணும். சரி, சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன்ஸ், நேரம் ஆயிடுச்சு, நான் 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிருவேன். இந்த பாருங்க, பேதுரு ஒரு பெரிய யூதன், ஒரு கோஷர் ஜூன்லாம், ரொம்ப யூத பற்று தியாசப்பட்டு உள்ள இஸ்ரவேலுக்கு சொன்ன சகல முக்கியமான பிரதானமான சத்தியங்களை எடுத்து சபைக்கு அப்ளை பண்ற, நீங்க தான் அதனோட நிறைவேறுதல். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலுடைய ஒரு முதிர்ச்சி தான் சபைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா, இஸ்ரவேலுடைய ஒரு நிறைவேறுதல் தான் சபைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க வேற, சபை வேற அல்ல. இந்த ப்ரீ டிஸ்பென்சேஷனல் வர மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேற நடக்க போகுது, அது இல்லை. பேதுரு பாருங்க, பவுல் கூட அதை தான் செய்யறாரு, பழைய பாடல இருக்கிற இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தெல்லாம் எடுத்து அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்க தான் அப்படின்றார். அதை நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, எத்தனையோ விஷயத்தை பத்தி நம்ம கவலைப்படுறோங்க, எவ்வளவோ கவலைப்படுறோம், அது ஆயிடுமா இது ஆயிடுமான்னு. நம்ம எவ்வளவு கடவுளுடைய சம்பத்தா இருந்தாருனா, கடவுள் நம்மளை காக்க வேண்டிய பொறுப்பு கடவுளுக்குங்க. நம்முடைய தேவைகளை நம்ம அவருடைய சந்திக்க முடியாத தேவைகள் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம தேவைகளை அவர் பார்த்துக்கிறார். எவ்வளோ கவலைப்படுறோம், ஆனால் அவருடைய சம்பத்து இவ்வளோ மதிச்சு மதிப்பு கொடுத்த தேவன் நம்மளை பார்க்க மாட்டார். நினச்சி பாருங்களேன், அவரை நம்புங்க, அதிகமாக நம்புங்க. இன்னுமே நம்ம வந்து ஆண்டவருடைய இறக்கங்களை பற்றி சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறதுக்கு முழுங்கி முழுங்கி சொல்லாமல், காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ வேலையிலையோ தலை குனிஞ்சுக்கிட்டு பேசாமல், ஜீவனுள்ள தேவனுடைய பிரதிநிதி நான், அவர் அவருடைய புண்ணியங்களை பற்றி அறிவிக்க என்ன சொல்லி இருக்கிறாருன்னு தலை நிமிர்ந்துக்கிட்டு தைரியமாக காஸ்பிளை பற்றி நம்ம சொல்கிறவர்களாக இருக்கணுங்க. ஏங்க தலை குனியணும், இந்த உலகம் தாங்க தலை குனியணும், இந்த காஸ்பிள தைரியமா நம்ம அறிவிக்கணுங்க, தலை பின்வாங்கவே கூடாது, தைரியமா எங்கேயும் தலை நிமிர்ந்து அவரை பத்தி சொல்லணும். அவருடைய பிரதிநிதியாக அழைச்சிருக்கிறார், வெக்கமே படாம நம்ம சொல்லுகிறவர்களா நம்ம இருக்கணும், வெக்கமே படக்கூடாது. அவருடைய புண்ணியங்களை எந்த அளவுக்கு இந்த இருளான சமுதாயத்துல பரப்பி விட முடியுமோ பரப்புறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாருங்க. லூசா விடணும், எவ்வளவு நாள் தான் கட்டி வைப்போம், கத்துக்கிட்டதெல்லாம் எங்க பயன்படுத்த போறீங்க நீங்க, உங்க வாயை திறந்து லூசா உளருங்க பரவாயில்ல. பவுலை பார்த்து என்ன இந்த வாயாடின்றாங்களாம், என்ன இந்த உளறவன்றாங்களாம், ஏன்னா உளறி இருக்கலாம் அவரு, தெரியல அவர் பயத்துல பயம் இருக்காதா, உளர் உளராவது நம்ம செய்யறோமா இல்லையே, உளருங்க. எத்தனை சத்தியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு, அவருடைய புண்ணியங்களை இந்த இருளான உலகத்துக்கு பரப்பி விடுங்க, அதை நம்ம செய்ய பார்க்கணுங்க. நம்மளுடைய மகத்துவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பெரிய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களே தெரியுங்களா, பிள்ளைங்களை வளர்க்கறது வந்து ஆரம்பத்திலிருந்தே அவங்க எவ்வளோ பெரிய ஜாதி, எவ்வளோ பெரிய பரம்பரை, எவ்வளோ அவங்க முப்பிதாக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அதை சொல்லி சொல்லி சொல்லியே வளர்க்குவாங்களாம் அந்த பிள்ளைகளை. ஏன் அந்த பிள்ளைங்க தாங்க யாருன்னு தெரிஞ்சா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காங்க, கேவலமாக நடக்காதுங்கன்றதுக்காக. முதல்ல அந்த புள்ள ராஜா பிள்ளைங்களுக்கு அவ யாருன்னு புரிய வைக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அதன்படி அவன் நடக்க முடியுங்க. அதே தான் நம்மளுக்கும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யாருன்னு நம்ம தெரியலன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம நடக்கவே முடியாது. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், சுருக்கமா நான் முடிச்சுட்டேன், இதை போய் இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் படிச்சு 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 ஜெபிங்க. இது உங்களை இறுக்கி பிடிச்சுக்கிற அளவுக்கு ஜெபிங்க. நான் யாருன்னு புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா தாங்க அதன்படி நடக்க முடியும். இன்னுமே அதுக்கப்புறம் பேதுரு சொல்ல போறாரு, மாம்ச இச்சையின்படி இனிமே நடமால் இருங்கள். ஏன் மாம்ச இச்சையின்படி? ஒரு ராஜரீக கூட்டம் போய் பன்னி தொட்டியில போய் உட்காந்துக்கிட்டு ஆடலாமா? நீ யாரு? உன்னுடைய அந்தஸ்து என்ன? நீ போய் அப்படி நடக்கலாமான்னு அப்பதான் பயன்படும். பரிசுத்தாவை அப்பதான் அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை மாத்த முடியும். நீங்க முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பேதுரு நமக்கு சொல்லிட்டு வர. அதை நம்ம கிரகித்துக்கலன்னா மத்த கட்டளை எல்லாம் நமக்கு விசேஷமா பரிசுத்தாவை பயன்படுத்த மாட்டார். நம்ம வாழ்க்கையும் மாறாது. முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்போ திருப்பி திருப்பி படிங்க. படிச்சு பரிசுத்தாவியானவரே நான் என்ன ஜாதிக்கு பிறந்தவன், நான் யாருன்னு உணர்த்தும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறந்தான் அதன்படி நம்ம நடக்க முடியும். நம்ம கேவலமா நம்ம நடக்கக்கூடாதுங்க. மாம்ச இச்சைகளின்படி உலக சிந்தனைகளையே நமக்கெல்லாம் சிலதெல்லாம் நம்ம தகுதிக்கு கீழானது. எப்போ பாரு உலக சிந்தனைகள்ல வாழ்றது, எப்ப பாரு மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கண்ட்ரோல் இல்லாம வாழுகிற மக்களா இருக்கக்கூடாது. இவ்வளவு உயர்ந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, இவ்வளவு உயர்ந்த பதவியில் ஆண்டவர் வச்சிருக்கும் போது இந்த உலகம் ஒரு சாணி மலை எரு போட்டு வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அது மேல எனக்கு ஒரு இடம் கிடைக்கலையே, அந்த சாணி தொட்டி மேல எனக்கு ஒரு இடம் கிடைக்கலையேன்னு போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? கடவுள் என்னை இவ்வளவு மதிச்சிருக்காரு, இந்த உலக மதிப்பு நமக்கு எதுக்குன்னு ஒரு மனுஷன் சொல்றாரு. அப்படித்தான் நம்ம நினைக்கணும். கடவுள் எவ்வளவு மதிச்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால உலக சுயநலமான மிருகத்தனமா வாழ்ற மனுஷர்கள் மாதிரி சுயநல கொள்கைகளோடு வாழாம, எவ்வளோ உயர்வான பதவி கொடுத்திருக்கும் போது அந்த தேவனுக்கு மகிமை நோக்கத்தோடு தான் நம்ம வாழும். அதுக்குத்தான் நம்மளை அழைச்சிருக்காரு. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இப்படி பலவீனமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவர் உங்க இதயங்களை கிரியை செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.